லௌடேட்டூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை, விவிலிய தேடல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. வயலில் கதிர்களை சேகரித்த ரூத்து. நகோமிக்கு போவாசு என்ற உறவினர் ஒருவர் இருந்தார். அவர் செல்வமும் செல்வாக்கும் உடையவர். எலிமலேக்கின் வழியில் உறவானவர். ரூத்து நகோமியிடம், "நான் வயலுக்கு போய் யார் என்னை கருணை கண்கொண்டு நோக்குவாரோ, அவர் பின்னே சென்று கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன், எனக்கு அனுமதித்தாரும்" என்றார். அவரும், "போய் வா மகளே" என்றார். ரூத்து ஒரு வயலுக்கு போய் அறுவடையாளர்கள் பின்னால் சென்று அவர்கள் சிந்திய கதிர்களை பொறுக்கிச் சேகரித்தார். தற்செயலாக அவர் போயிருந்த அந்த வயல் எலிமலேக்கிற்கு உறவினரான போவாசுக்கு உரியதாயிருந்தது. சிறிது நேரம் கழித்து போவாசு பெத்லேகமிலிருந்து அங்கு வந்து சேர்ந்தார். அவர் அறுவடையாளர்களை நோக்கி, "ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக" என்றார். அவர்களும், "ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக" என்றார்கள். அவர் அறுவடையாளர்களின் கண்காணியிடம், "இவள் யார் வீட்டு பெண்?" என்று கேட்டார். அதற்கு அறுவடையாளர்களுக்கு மேற்பார்வையாளராய் நியமிக்கப்பட்டிருந்த வேளையால், "இவள்தான் மோவாபு நாட்டிலிருந்து திரும்பியுள்ள நகோமியோடு வந்திருக்கும் மோவாபிய பெண். அறுவடையாள்களின் பின்னே சென்று சிந்தும் கதிர்களை பொறுக்கிக் கொள்வதற்கு என்னிடம் அனுமதி கேட்டாள். காலை முதல் இதுவரையில் அவள் சிறிதும் ஓய்வின்றி கதிர் பொறுக்கிக் கொண்டிருந்தாள். இப்போதுதான் அவள் பந்தல் நிழலில் சற்று ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறாள்" என்றார். விவிலிய தேடல். திருப்பாடல் 65 பகுதி 3. இயற்கையை பேணுவோம்.
இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா என் இதயத்தில் எழுந்திடவா, என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா.
அன்பர்களே, கடந்த வாரம் நமது விவிலிய தேடலில் "வல்லமை ஆண்டவரின் இடைக்கச்சை" என்ற தலைப்பில் 65வது திருப்பாடலில் 5 முதல் 8 வரை உள்ள இறைவார்த்தைகள் குறித்து தியானித்தோம். இவ்வாரம் அதனைத் தொடர்ந்து வரும் 9 முதல் 13 வரை உள்ள இறைவார்த்தைகள் குறித்து தியானித்து இத்திருப்பாடலை நிறைவுக்கு கொணர்வோம். இப்போது அந்த வார்த்தைகளை இறை அமைதியில் வாசிப்போம். "மண்ணுலகை பேணி அதன் நீர்வளத்தையும் நிலவளத்தையும் பெருக்கினீர். கடவுளின் ஆறு கரைபுரண்டோடியது. அது தானியங்களை நிரம்ப விளையச் செய்தது. நீரே அவற்றை இவ்வாறு விளையச் செய்துள்ளீர். அதன் படைசால்களில் தண்ணீர் நிறைந்தோடச் செய்தீர். அதன் கரைவோர நிலங்களை பரம்படித்து மென்மழையால் மிருதுவாக்கினீர். அதன் வளமைக்கு ஆசி வழங்கினீர். ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூட்டுகின்றீர். உம்முடைய வழிகளெல்லாம் வளம் கொழிக்கின்றன. பாலைநிலத்தில் மேய்ச்சல் நிலங்கள் செழுமை பொங்குகின்றன. குன்றுகள் அக்களிப்பை இடைக்கச்சையாய் அணிந்துள்ளன. புல்வெளிகள் மந்தைகளை ஆடையென கொண்டுள்ளன. பள்ளத்தாக்குகள் தானியங்களால் தங்களை போர்த்தி கொண்டுள்ளன. அவற்றில் எங்கும் ஆரவாரம், எம்மருங்கும் இன்னிசை." பிரியமானவர்களே, இந்த திருப்பாடலை நாம் 3 பகுதிகளாக சிந்தித்து வருகிறோம். முதல் பகுதியில் எருசலேம் திருநகரை சீயோன் மலைக்கு ஒப்பிட்டு அங்கு உறைந்திருக்கும் கடவுளிடம் செலுத்தப்படும் பொருத்தனைகள், எழுப்பப்படும் இறைவேண்டுதல்கள் குறித்து தியானித்தோம். இரண்டாவதாக, அவரது மக்களுக்கு கடவுளருளும் மீட்பு மற்றும் வல்ல செயல்கள் குறித்து தியானித்தோம். இம்மூன்றாம் பகுதியில் கடவுளின் முதல் படைப்பான இயற்கையை குறித்து தியானிப்போம். காரணம், இயற்கை மீது கடவுள் கொண்டிருக்கும் உயர் ஆதிக்கம் குறித்து பாடி இத்திருப்பாடலை நிறைவு செய்கின்றார் தாவீது. இப்போது ஒரு கதையுடன் நமது தியான சிந்தனைகளை தொடங்குவோம். ஒரு நாள் காட்டிற்கு வேட்டையாட மன்னர் ஒருவர் வந்தார். அந்த காட்டில் வாழ்ந்த முனிவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்ததைக் கண்டு, "குருவே, உலகிலுள்ள ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு கவலையுடன் வாழ்ந்து வரும் நிலையில் நீங்கள் மட்டும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களே. உங்களுக்கு இத்தகைய மகிழ்வின் வழியை கற்றுக் கொடுத்த குரு யார் என்று எனக்கும் கூறுங்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த ஞானி, எனக்கு ஒன்றல்ல ரெண்டல்ல பல குருக்கள் இருக்கின்றனர். அதில் இந்த பூமிதான் எனது முதல் குரு. இதனிடமிருந்து பொறுமையையும் பிறருக்கு நன்மை செய்வதையும் கற்றேன். தண்ணீரிடமிருந்து சுத்தத்தை கற்றேன். எல்லாரிடமும் பழகினாலும் யாரிடமும் பற்று வைக்காத குணத்தை காற்றிடம் படித்தேன். பறந்து விரிந்திருந்தாலும் எதனிடமும் தொடர்பு இல்லாதது வானம். அந்த தொடர்பற்ற நிலையை வானவெளி எனக்கு படிப்பித்தது. ஒரே சூரியன் என்றாலும் அது எல்லா குடங்களின் நீரிலும் பிரதிபலிப்பது போல ஒரே ஆன்மா பல்வேறு உடல்களை கொண்டிருப்பதை அறிந்தேன். வேடனின் வலையில் சிக்கிய புறாக்களை கண்டு அதில் தானும் சிக்கிய தாய்ப்புறாவை பார்த்து பாசபந்தமே துன்பத்திற்கு காரணமென உணர்ந்தேன். உணவுக்காக தூண்டிலில் சிக்கிய மீனை பார்த்து ஆசையே சுதந்திரத்தை இழப்பதற்கு காரணம் என்பதை அறிந்தேன். தேனீக்கள் சேர்த்த தேனை யாரோ ஒருவன் கொண்டு போனதை பார்த்து பொருளை தானம் செய்ய வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்தேன் என்று அடுக்கிக் கொண்டே போனார். அப்போது கடவுள் தான் படைத்த இந்த இயற்கை வழியாக மனிதருக்கு கற்பிக்கும் எவ்வளவு பெரிய ஆசிரியராக திகழ்கிறார் என்பதை உணர்ந்தார் அம்மன்னர். உடனே அந்த ஞானியிடம், குருவே, கடவுளை எப்பொழுதும் மகிமைப்படுத்தவும் இந்த இயற்கையை பேணவும் இன்று நான் உங்களிடமிருந்து அரியதொரு பாடத்தை கற்றுக்கொண்டேன் என்று கூறி அவரிடமிருந்து விடை பெற்றுச் சென்றார் அவர். அன்பர்களே, நாம் தியானிக்கும் இந்த இறைவார்த்தைகளில் கடவுளின் படைப்பாற்றல் திறனையும் அவரது படைப்பில் நிகழும் பல்வேறு வியப்புக்குரிய செயல்களையும் நினைந்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றார் தாவீது. மேலும் உமது கைவேலைப்பாடாகிய வானத்தையும் அதில் நீர் பொருத்தியுள்ள நிலாவையும் விண்மீன்களையும் நான் நோக்கும்போது மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார், மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம் என்றும், ஆண்டவரே, உம் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை, நீர் அனைத்தையும் ஞானத்தோடு செய்துள்ளீர், பூவுலகம் உமது படைப்புகளால் நிறைந்துள்ளது என்றும், கடவுள் தான் படைத்த இயற்கை மீது நிகழ்த்தும் அதிசயம் குறித்து வியந்து போற்றியிருப்பதையும் பார்க்கின்றோம். இப்போது இயற்கை நிகழ்த்தும் விந்தையை குறித்த சில செய்திகளை பார்ப்போம். இது நமது கடவுளின் படைப்பு திறனை கண்டு இன்னும் நம்மை மெய்சிலிர்க்க வைக்கும். நபீபியாவில் நபிப் என்ற பெயரில் பாலைவனம் ஒன்று உள்ளது. இந்த பாலைவனம் எப்போதும் மூடுபடியால் சூழ்ந்தே கிடக்கிறது. அட்லாண்டிக் பெருங்கடலில் வீசும் காற்றிலிருந்து ஈரப்பதம் உருவாகி இப்படி மூடுபனி ஏற்படுகிறதாம். உலகில் அமைதியான எரிமலைகளும் கூட உண்டு. இவை பெரிய சத்தத்துடன் வெடித்து ஆபத்தை ஏற்படுத்தாது. உள்ளே பொங்கும் காலங்களில் அமைதியாக எரிமலை குழம்பை வழியவிட்டு கொண்டே இருக்கும். ஹவாய் பகுதியில் இருக்கும் ஷீல்டு என்ற எரிமலை இந்த மாதிரியைச் சேர்ந்ததுதான். ஓர் ஆண்டு முழுவதும் அவ்வப்போது வீசும் மின்னல் பூமியின் மேல் 10 மில்லியன் டன் நைட்ரஜனை தள்ளிவிடுகிறது. மாலையில் மறையும் சூரியன் பூமியில் நமக்கு சிவப்பாக தெரிகிறதல்லவா? அண்டார்டிகாவில் அது பச்சையாக தெரியும். விமானத்தில் பயணம் செய்யும் போது வானவில்லை முழு வட்டமாக பார்க்க முடியும். நிலத்தை விட நீர் மெதுவாகவே வெப்பமடையும். குளிர்வதும் அப்படித்தான். அதனாலேயே கோடை காலத்தில் நீர் நிலத்தை விட குளிர்ச்சியாக இருக்கின்றது. அமேசான் நதி அட்லாண்டிக் பெருங்கடலில் படுவேகத்தில் ஏகப்பட்ட நீரை கலக்கிறது. அதனால் அமேசான் நதியின் முகத்துவாரத்திலிருந்து கடலினுள் 100 மைல் வரை இருக்கும் நீர் நல்ல நீர்தானாம். உப்பு நீரல்ல. அதை குடிக்கவும் செய்யலாம். உலர்ந்த காற்றை விட ஈரப்பதமுள்ள காற்றில்தான் வெப்பம் அதிக நேரம் நிலைத்திருக்கும். இதனால்தான் இரவுகளில் வெப்ப நாடுகள் மிதமான வெப்பமுடன் இருக்கின்றன. சுட்டரிக்கும் பாலைவனங்களில் குளிராகவும் இருக்கின்றன. அதிர்ச்சியை தாங்குவதில் இரும்புக்கு இணையானது மூங்கில். ஹிரோஷிமாவில் அமெரிக்கா அணுகுண்டு தாக்குதலை நடத்திவிட்டு சென்ற பிறகு அந்த பகுதியின் நடுவில் மூங்கில் புதர்கள் மட்டுமே அப்படியே இருந்தன. வேறு எந்த புல் பூண்டும் இருக்கவில்லை. பசிபிக் கடல் பகுதியில் ஹவாய் தீவில் உள்ள மவுண்ட் அவாய் என்ற இடத்தில் உலகிலேயே எப்போதும் மழை பெய்து கொண்டே இருக்கும். இங்கு ஆண்டின் 6 நாட்கள் மட்டுமே மழை இல்லாமல் இருக்கும். ஜெர்மனியில் ஹெம்ஸ்லஸ் ஸ்டார்பர் என்ற ஏரி உள்ளது. இந்த ஏரி மற்ற ஏரிகளிலிருந்து மாறுபட்டது. இதன் மேல்புறத்தில் உள்ள நீர் தேனாக இனிக்குமாம். உள்பக்கம் உள்ள நீரோ வெப்பமாக கசக்குமாம். புல் என்றாலே பச்சை வண்ணத்தில் இருக்கும் அல்லவா? அமெரிக்காவில் கெண்டகி மாநிலத்தில் புல்லின் நிறம் பச்சையும் நீலமும் கலந்ததாக இருக்கும். மண் நீல நிறத்தில் இருப்பதால் புல்லும் நீல நிறமாகவே வளர்கின்றது. நார்வே நாட்டில் ஏப்ரல் மாத கடைசியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் வரை முழு இருளே கிடையாது. சூரியன் மறையும் நேரத்தில் காணப்படும் மங்களான வெளிச்சம் போல எப்போதும் இருக்கும். நார்வேயின் வடக்கு பகுதியில் கோடையில் 2 மாத காலத்துக்கு சூரியன் முழுவதும் மறைவதே கிடையாது. மேலும் காற்றுதான் சூறாவளியாக வீசுமில்லையா? ஆனால் நெருப்பு கூட சூறாவளி போல சீறியிருக்கிறது தெரியுமா? பிரான்சில் மார்டினியுக் என்னும் தீவு உள்ளது. இந்த தீவில் பீலி என்னும் எரிமலை 1902 வெடித்துச் சிதறியது. அப்போது அந்த மலையிலிருந்து நெருப்பு கோளம் பயங்கரமாக சூறாவளி காற்று போல சீறி பாய்ந்ததாம். அதன் காரணமாக புனித பியரி என்ற நகரமே எரிந்து பொசுங்கி போனது. அன்பர்களே, இவ்வளவு அதிசயங்களை நிகழ்த்தும் கடவுளின் படைப்பை பேணிக்காக்க வேண்டிய தலையாய பொறுப்பும் நமக்கு இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். புறத்தூய்மை நீரான் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்ற குறளில் புறத்தே தூய்மையாக விளங்குதல் நீரினால் ஏற்படும், அதுபோல அகத்தே தூய்மையாக விளங்குதல் வாய்மையால் உண்டாகும் என்கின்றார் வள்ளுவர். புற தூய்மையான சுற்றுச்சூழல் தூய்மை மிகவும் முக்கியமானது என்பதையும் இக்கணம் உணர்ந்து கொள்வோம். சுற்றுச்சூழலை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் பல திட்டங்களை வகுத்துக் கொடுத்தாலும் அதை முறையாக பின்பற்றுவது சமூகத்தின் கடமை. 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி மனித கடமைகளில் ஒன்று சுற்றுச்சூழலை பாதுகாப்பது. இந்திய குடிமக்கள் அனைவரும் காடுகள், ஏரிகள், கடல்கள், ஆறுகள், வனவிலங்குகள் போன்ற இயற்கைச் சூழலை பாதுகாக்க வேண்டும் என்பது தலையாய கடமையாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நிலம், நீர், காற்று, நெருப்பு, வானம், இந்த 5ஐ சுற்றிதான் சுற்றுச்சூழல் செயல்படுகிறது. ஆனால் இவை 5ம் இன்று அதிகளவில் மாசுபட்டுள்ளது. காலங்காலமாக இயற்கையுடன் இணைந்து வாழ்ந்து வந்த மனிதர் இன்று அதனை விட்டு வெகு தொலைவில் வந்துவிட்டனர். எப்போது நாம் இயற்கை விட்டு வெகு தூரம் வந்துவிட்டோமோ அப்போதே நாம் மரணத்தின் வாசலுக்கு மிகவும் அருகில் இருக்கிறோம் என்பதை அவசியம் உணர வேண்டும். ஆகவே கடவுளின் உன்னதமான படைப்பாக திகழும் இந்த இயற்கையை பேண வேண்டியது நமது தலையாய கடமை என்பதை உணர்ந்து செயல்படுவோம். இவ்வருளுக்காக இந்நாளில் இறைவனிடம் மன்றாடுவோம். இயற்கையை பேணுவோம் என்ற தலைப்பில் இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.
செய்திகள். அருள் பணித்துவம் மற்றும் துறவு வாழ்வுக்கான தேவ அழைத்தல்கள் பெருக இறைவனை நோக்கி சிறப்பான விதத்தில் ஜெபிப்போம் என பிப்ரவரி மாதத்திற்கான ஜெபக்கருத்தில் அழைப்பு விடுத்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். பிப்ரவரி மாதத்திற்கான தன் ஜெப வேண்டல் கருத்தை பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று வெளியிட்ட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் 17வது வயதில் நடந்த ஓர் அனுபவத்துடன் தன் செய்தியை துவக்கியுள்ளார். தான் 17வது வயதில் படித்துக் கொண்டும் வேலை செய்து கொண்டும் இருந்தபோது தனக்கென்று சில திட்டங்கள் இருந்ததாகவும், அதில் தான் ஓர் அருள்பணியாளராக வேண்டும் என ஒருநாளும் சிந்தித்து பார்த்ததில்லை எனவும் கூறும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், இத்தகைய ஒரு பின்னணியுடன் தான் ஒருநாள் கோவிலுக்குச் சென்றதாகவும், கடவுள் தனக்காக அங்கு காத்திருந்ததை கண்டதாகவும் எடுத்துரைத்துள்ளார். இன்றும் இறைவன் இளையோரை அழைத்துக் கொண்டே இருக்கின்றார். சில வேளைகளில் நாம் கற்பனை செய்துகூட பார்க்க முடியாத வகையில் அந்த அழைப்பு உள்ளது என தன் செய்தியில் கூறும் திருத்தந்தை, சில வேளைகளில் நாம் அவரின் அழைப்புக்கு செவிமடுப்பதில்லை, ஏனெனில் நாம் நம் விடயங்களிலும் நம் திட்டங்களிலும் திரு அவைக்கு உள்ளான நம் சொந்த விடயங்களிலும் மூழ்கிப்போய் விடுகின்றோம் என மேலும் தெரிவித்துள்ளார். குழந்தைகளுக்கென அர்ப்பணிக்கும் வகையில் திருத்தூது அறிவுரை மடல் ஒன்றை தயாரிக்க திட்டமிட்டுள்ளதாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அறிவித்துள்ளார். வத்திக்கானில் பிப்ரவரி மாதம் 3 திங்களன்று குழந்தைகளுக்கென அர்ப்பணிக்கப்பட்ட உலக குழந்தைகள் உரிமைகளுக்கான முதல் தினத்தையொட்டிய பன்னாட்டு கருத்தரங்கின் இறுதியில் இவ்வாறு கூறிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், நாம் எவ்வாறு வாழ்வில் முன்னோக்கிச் செல்கின்றோம் என்பது குறித்து உலகம் முழுவதும் உள்ள குழந்தைகள் நம்மை உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என தெரிவித்தார். குழந்தைகளின் வாழ்வை விட உயர்வானது வேறு எதுவுமில்லை என்ற மையக்கருத்துடன் இடம்பெற்ற இந்த பன்னாட்டு கருத்தரங்கில், இன்றைய உலகில் எவ்வித அடிப்படை மனித உரிமைகளும் இன்றி துயருறும் பல லட்சக்கணக்கான குழந்தைகளின் துயர் குறித்து பலர் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். ஏழ்மை, போர், கல்வி அறிவின்மை, சுரண்டல் போன்றவைகளால் குழந்தைகள் அநீதிகளையும் பெரும் பாதிப்புகளையும் சந்தித்து வரும் இன்றைய சூழலில் குழந்தைகளின் உண்மை நிலைகள் குறித்து ஆராய வத்திக்கானில் கூடி வந்துள்ள உலகத் தலைவர்களுக்கு தன் பாராட்டுக்களை வெளியிட்ட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், குழந்தைகளுக்கான நம் அர்ப்பணத்தின் தொடர்ச்சியாகவும் அதனை திரு அவை முழுவதிலும் ஊக்குவிக்கவும் நோக்கத்தில் குழந்தைகளுக்கான அப்போஸ்தலிக்க அறிவுரை தூதுமடல் ஒன்றை விரைவில் வெளியிட உள்ளதாக தெரிவித்தார். இவ்வாண்டு ஜூலை மாதம் 27 சிறப்பிக்கப்படவுள்ள 5வது உலக தாத்தா பாட்டிகள் தினத்திற்கென நம்பிக்கை தளராதோர் பேறுபெற்றோர் என்ற சீராக் புத்தக வார்த்தைகளை தேர்ந்தெடுத்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். திருத்தந்தையின் இத்தலைப்பை வெளியிட்டுள்ள திருப்பிடத்தின் பொது நிலையினர் குடும்பம் மற்றும் வாழ்வுக்கான துறை 2021 திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்ட இந்த தாத்தா பாட்டிகள் மற்றும் முதியோர் தினம், இந்த யூபிலி ஆண்டில் முதியோர் எவ்விதம் குடும்பங்களிலும் திரு அவை சமூகங்களிலும் நம்பிக்கையின் அடையாளமாக திகழ முடியும் என்பதை இத்தலைப்பு காட்டி நிற்கின்றது என தெரிவிக்கின்றது. பிப்ரவரி மாதம் 4 முதல் 10 வரை இத்தாலியில் சிறப்பிக்கப்படும் மருந்துகள் சேகரிக்கும் தினங்களை குறித்து தன் டுவிட்டர் செய்தியில் எடுத்துரைத்துள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், மருந்து விற்பனை நிலையங்களில் மருந்துகளை வாங்கி மருத்துவ வங்கிகளுக்கு வழங்குவதன் மூலம் நாம் ஏழ்மையில் வாடும் பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மருத்துவ உதவிகள் பெற உதவுகின்றோம் என கூறியுள்ளார். நாம் மருந்துக்களை வாங்கி மருத்துவ வங்கிகளுக்கு இலவசமாக வழங்குவதன் வழியாக அந்த வங்கிகள் மருத்துவ உதவிகள் தேவைப்படும் ஏழை மக்களுக்கு உதவ முடியும் என பிப்ரவரி 4 செவ்வாய்க்கிழமையன்று வெளியிட்ட டுவிட்டர் செய்தியில் கூறியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். பாலஸ்தீனிய அகதிகளிடையே தொடர்ந்து மனிதாயமான உதவிகளை ஆற்றி வரும் UNRWA என்ற ஐநா அமைப்பின் பணிகள் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் தடை செய்யப்பட்டதாக இஸ்ரேல் அரசு அறிவித்துள்ள போதிலும் தங்களின் மனிதாயமான பணிகள் தொடரும் என அறிவித்துள்ளது அவ்வமைப்பு. திருப்பிட தின இதழ் லொசர்வாத்தோரே ரொமானோவுக்கு வழங்கிய நேர்முகத்தில் இதனை குறிப்பிட்ட யுன்ட்ருவாவின் அதிகாரப்பூர்வ பேச்சாளர் ஜோனத்தன் ஃபவுலர் அவர்கள், வெஸ்ட் பேங்க், காசா மற்றும் கிழக்கு எருசலேம் ஆகியவை ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளாக இருப்பதால் அவைகளில் மனிதாயமான பணிகளை ஆற்ற இஸ்ரேல் தடை விதித்துள்ள போதிலும் தங்கள் பணி தொடரும் என அறிவித்தார். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. இதனை தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி, வணக்கம்.